ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோளர் திருப்பதிகம், வேயிரு தோழிபங்கன். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம கோளர் பதிகத்தை பார்த்துட்டுருக்கோம். அந்த பதிகத்தில் எட்டாம் பாடல் வரைக்கும் பார்த்துருந்தோம். 9, 10, 11 இந்த மூன்று பாடல்களையும் பார்க்குறோம். அதை பார்த்தாக்க அதோட கோளர் பதிகம் நிறைவுறும். இப்போ 9வது பாடல். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோட இருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு இந்த சொல்றப்போ அந்த ஒரு வரி அடியையும் நடுப்புற ரெண்டு இடத்துல நிறுத்தி சொன்னாக்க சொல்றதுக்கு சுலபமா இருக்கும். அந்த சந்தத்தை பத்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அது வந்து தானன தான தான தனதான தான தனதான தான தனனா அப்படிங்கிற அந்த சந்தோம் அது. இப்போ இதுக்கு பொருள் பார்ப்போம். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த பதிகம் முழுக்க அவர் சொல்கிற பாடல்களில் ஒவ்வொரு பாட்டிலையும் முதல் ரெண்டு அடிகளில் சிவனுடைய பெருமைகளை சொல்லி அவனுடைய வடிவத்தை சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான் உமாதேவியாரோட என் உள்ளத்தில் விட்டிருக்கின்றான். அதனால் பொதுவாக மனிதர்களுக்கு தீமை செய்யக்கூடியது என்று கருதப்படுகின்ற பல விஷயங்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு சில விஷயங்களை சொல்லி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு நல்லதே செய்யும், அடியவர்களுக்கு அவையெல்லாம் நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் முடிக்கிறார். அதுதான் இந்த பாட்டிலையும். பல பல வேடமாகும் பரன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். பரன் அப்படின்னாக்க பரமன், பரன் அப்படின்னாக்க மேலானவன் அர்த்தம் இல்லையா. பரம்பொருள், பரமானந்தம் அப்படின்னு இந்த பரம்னு வார்த்தை வந்தாக்க அல்டிமேட், தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, மிக உயர்ந்தது, மிக மேலானதுன்னு அர்த்தம். அதனால அந்த பரன் அப்படின்னா மிக மேலானவன். ஏன்னா அவனுக்கு மேலே வேற யாரும் கிடையாது, எல்லாருக்கும் மேலே அவன் இருக்கான், எல்லா தேவர்களுக்கும் மேலே, மூவருக்கும் மேலானவன் அவன், மூவருக்கும் முற்பட்டவன். அதனால அவன் பரன். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், பல பல வேடமாகும் பரன். வேடம் அப்படின்னாக்க வேஷம், அதாவது அவன் பல பல வடிவங்கள் எடுத்து வருவான், பலவித கோலங்களில் வருவான். அதனால இறைவனுக்கு இத்தனை வடிவம் தான் இருப்பார், இறைவன் இந்த வடிவம் எடுப்பார், இந்த வடிவம் எடுக்க மாட்டார் அப்படின்லாம் கிடையாது. இறைவன் எந்த வடிவத்தில் வேணா வருவான். அதனால பொதுவாக சொல்ற வடிவங்கள், அவன் ஒருவனாக இருக்கிறான், அம்மையப்பராக இருக்கிறான், அஷ்டமூர்த்தங்களாக இருக்கிறான், இல்லைனாக்க அவனுக்கு 25 மூர்த்தம் இருக்கு, 64 மூர்த்தம் இருக்கு அப்படின்னு வெவ்வேறு விதமான வடிவங்களை பற்றி சொல்றோம். ஆனால் அது அவனுக்கு எண்ணற்ற வடிவங்கள், அதான் சொல்றது பல பல வேடமாகும். அப்படி அவன் பல்வேறு கோலங்களை உடையவன் அவன் பரன், ரொம்ப மேலானவன். நாரி பாகன், நாரி அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, பெண் அப்படிங்கிற அர்த்தம். நாரி பாகன் அப்படின்னா உமையொரு பங்கன் அப்படின்னு அர்த்தம், அர்த்தநாரீஸ்வரன், உமையை ஒரு பாகமாக உடையவன் நாரி பாகன். பசு ஏறும் எங்கள் பரமன், பரன் சொல்ற பரமன் சொல்றார் இந்த பட்டிலேயே. பசு ஏறும் எங்கள் பரமன்னாக்க பசு அப்படின்னாக்க இந்த இடத்துல ரிஷபம்னு அர்த்தம். பசு அப்படின்னா நீங்க நம்ம பேச்சில் கவு, அந்த பால் கறக்கிற பசு மாட்டை தான் நினைக்கிறோம். ஆனால் பசு அப்படிங்கிறது இந்த இடத்துல காளமாட்டை குறிக்கிறது, இடபத்தை குறிக்கிறது, எருது அப்படிங்கிற அர்த்தம். அதனால பசு ஏறும் எங்கள் பரமன், நம்முடைய பரமனாகிய ரிஷப வாகனனாகிய சிவபெருமான், அவன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். அந்த சிவபெருமான் சலமகள் அப்படின்னா ஜலமகள் அப்படின்னாக்க கங்கைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அந்த கங்கையையும் எருக்கு, எருக்குன்னா எருக்கம்பு, சிவபெருமான் தலையில் அணியாத பூவே கிடையாது கிட்டத்தட்ட. அந்த ஒரு புராண கதையில் சொல்லுவார், இந்த தாழம்பு மட்டும்தான் அணிய மாட்டார், மற்றதெல்லாம் அணிவார் அப்படின்னு. சிவனோட பூஜைக்கு தாழம்பு வைக்க மாட்டார், அதை தவிர அவர் எல்லா பூவும் வச்சுக்குவார். அது மாதிரி சொல்கிறாருங்க, எருக்கம்பூவை வச்சுட்டுருக்காரன் தலையில். சலமகள் கங்கையோட எருக்கு மலரை, எருக்கம் மலரையும் முடிமேல் அணிந்து, தலை மீது அணிந்து கொண்டு என் உளமே புகுந்து அதனால். அந்த சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு கோலங்களெல்லாம் உடைய சிவபெருமான் அவன் என்னுடைய உள்ளத்தில் நுழைந்து அங்கு நீங்காமல் தங்கியிருக்கின்றான். அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலம் ஆன பலவும் அலைகடல் மேரு இப்படி ஒரு பெரிய தொகுப்பு கொடுக்கிறார். ஒரு தொகுதி இவையெல்லாம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படிங்கிறார். மலர்மிசையோனும் மலர்மிசை மலர்னா பூ, மலர்மிசையோன்னாக்க பூவின் மேல் இருப்பவன், மிசைனா மேலன்னு அர்த்தம். மலர்மிசையோன் அப்படின்னா பூவின் மேல இருப்பவன், அது பிரம்மா. மாலும் மால்னாக்க விஷ்ணு. மறையோடு மறைனாக்க வேதங்களோட தேவர் அப்படின்னா இந்திரன் முதலாக இந்திரன் வருணன் அப்படின்னு மற்ற தேவர்கள்லாம் இருக்காளே, திக் தேவர்கள் அது மாதிரி திக் தேவதைகள்லாம் இருக்காளே, அது மாதிரி மற்ற தேவர்கள். வரு காலம், வரு காலம்னாக்க இது வினைத்தொகை, இது வருகின்ற காலம், வருகின்ற காலம், வந்த காலம், வருகின்ற காலம், வரப்போகும் காலம்னாக்க கடந்த காலத்தை பற்றி இனிமே அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி ஒன்றும் பேச்சு கிடையாது. அதனால் இது வரப்போகின்ற எதிர்காலம், அந்த எதிர்காலம் இவையெல்லாம். அலைகடல், இந்த கடல் மேரு, மேருங்கிறது ஒரு மலை, அந்த முப்பரை மறிச்சவ மேருமலை வில்லா வளச்சார்னு தெரியும், அந்த மலை மேருமலை. இவையெல்லாம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படிங்கிறார். இதை பார்த்தாக்க நமக்கு ஒரு கேள்வி வரும், இதில் சொன்னதில் இந்த வருகாலம்ங்கிறது அந்த எதிர்காலம் ஒன்று தான் நமக்கு கெட்ட காலம் வரலாம், அது ஒன்றை தவிர மற்றபடி இதில் பிரம்மாவால் தீமை வராது, விஷ்ணுவால் தீமை வராது, வேதங்களால் தீமை வராது, தேவர்களால் தீமை வராது அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னு நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஏன்னா இவர்கள்லாம் நமக்கு தீமை செய்கிறவர்கள் அல்ல, இவர்கள்லாம் நன்மை செய்கிறவர்கள் தேவர்கள். அப்படி இருக்கிறப்ப இவர்களால் தீமை வராதுன்னு ஏன் சொல்கிறாருன்னு யோசித்து பார்த்தேன், உங்களை அந்த கேள்வி வரலாம், அதனால் சொல்கிறேன். இதில் பொதுவாக நல்லது செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்லது செய்யாமல் விட்டு விட்டாக்க நமக்கு கெட்டதாக போயிடும். இப்போ மழைங்கிறது நல்ல விஷயம், மழையால் நமக்கு கெடுதி வராதுனாக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் வர்றது அது ஒரு பக்கம், சாதாரண மழை வந்து ரெண்டு வருஷம் பெய்யவே இல்லைனாக்கா நமக்கு பிரச்சனை. நல்லது செய்யக்கூடியது கூட அது நல்லது செய்யாமல் விட்டு விட்டால் நமக்கு கெடுதல் வந்துடும். அது திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்லுவார், இந்த செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு, 466வது குறள் இது. அதனால் இது வேற கான்டெக்ஸ்டில் சொல்கிறார் திருவள்ளுவர், நம்ம செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் செய்யக்கூடாதவற்றை செய்வதனாலும் நமக்கு கெடுதல் வரும் அப்படிங்கிறார். அது மாதிரி இவர்கள்லாம் இந்த பிரம்மா விஷ்ணு தேவர்கள் இவெல்லாம் நல்லது செய்பவர்கள், அவர்கள் அப்படி நல்லது செய்யாமல் விட்டு விட்டாக்க நமக்கு கெடுதல் வந்துடும், அதனால அவர்கள்லாம் நமக்கு நன்மையே செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு பக்கம், அது பிரம்மா விஷ்ணு தேவர்களுக்கு பொருந்தும். வேதங்களையும் சொல்கிறாரு மறையும் நல்லது அப்படிங்கிறாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த வேத இந்த இதில் சொல்லுவா சூனியம் வச்சிட்டான் அப்படிம்பா, அதாவது மந்திர தந்திரங்கள்னால அடுத்தவர்களை கெடுதல் பண்ணுறதும் உண்டு, அதுக்கு அபிச்சார ஹோமம் அப்படின்னு சொல்லுவா. இது மாதிரி அபிச்சார ஹோமத்திலையும் அவள் ஒரு தீ வளர்த்து அதில் சில மந்திரங்கள்லாம் சொல்லி நமக்கு கெடுதலை நம்ம மேலே ஏவி விடுவா, அந்த அபிச்சாரோகம். அது மாதிரி இந்த மறைங்கிறது இந்த வேதங்க மந்திரங்கள், அதுவும் மந்திரங்கள் தானே, அதனால் அது மாதிரி தீய மந்திரங்கள்லாம் வராதுன்னு இது என்னுடைய எண்ணம். உரையில் அதை பற்றி அப்படி கொடுக்கல, ஆனால் இது என்னுடைய எண்ணம், இதை பற்றி யோசித்தப்போ வேதங்களால் எப்படி நமக்கு தீமை வரக்கூடும் அப்படின்னு. அது மாதிரி அபிச்சாரோகமும் மந்திரங்களை எழுதி விட்டு அடுத்தவர்களை கெடுதல் பண்ணுறது அது மாதிரி விஷயங்களும் நடக்காது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாரு இதில். அப்புறம் வரு காலம், வரப்போகின்ற காலம், எதிர்காலமானது இல்லையா, நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது, அடுத்த வருஷம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சில பேருக்கு இந்த ஜாதகத்தை எடுத்துன்னு ஜோசியர்கிட்ட போவா, அது சொல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ஏழர் நாட்டு சனி இருக்கு அதனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படிம்ப. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது என்ன காலம் நல்லது இல்லை அப்படின்னு. அது மாதிரி காலங்களால் நிகழக்கூடிய மாற்றங்கள் இல்லையா, இப்போ உதாரணமாக இப்போ குளோபல் வார்மிங் அப்படிங்கிறோம், இது காலத்தினால நிகழ மாற்றம், அது நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய மாற்றம் இது உதாரணமா. அது மாதிரி வருகின்ற காலங்களால், வருகின்ற காலம் எதிர்காலமும் நமக்கு எதுவும் தீமை செய்யாது. இவற்றோட அலைகடல் மேரு நல்ல அப்படிங்கிறார், கடலும் மேரு என்ற மலையும் நல்லது அப்படிங்கிறார். அது கடல் என்ன நல்லது, மேரு என்ன நல்லது, நமக்கு தெரியும் கடல் அப்படின்னாக்க கடல், அதனால நமக்கு கெடுதல் விளையக்கூடும் அது நமக்கு தெரியும். இந்த கடல் ஓரத்தில் வாழ்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு புயல் அடிச்சதுனாக்க கடல் கொந்தளிச்சு ஊருக்குள்ளே வந்து டைடல் வேவ் அப்படிம்பா, அது மாதிரி அந்த அதனால பிரச்சனை வரலாம், சுனாமி மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இல்லை கடலில் கப்பலில் பிரயாணம் பண்ணுறவாளுக்கு பயல் மாதிரி அடிக்கிறப்போ பிரச்சனை வரலாம். அதனால் அந்த கடலானது நல்லது. மேரு அப்படிங்கிறது மலை, மலையால் நமக்கு என்ன கெடுதல் வரும் நம்ம நினைக்கக்கூடும். மேருங்கிறது மலைக்கு, ஒரு மலைக்கு உதாரணம் அவ்வளோதான். பொதுவாக எல்லா மலைகளும் நம்ம எடுத்துக்கணும். மலைகளால் நமக்கு என்ன கெடுதல் வரக்கூடும் அப்படின்னு நம்ம யோசிச்சாக்க பொதுவாக வராது. ஆனால் இப்போ நம்ம கேரளா மாதிரி இடங்களில், கேரளத்துலலாம் பார்த்துருக்கோம், எக்கச்சக்கமாக மழை பெஞ்சாக்க அந்த மலையை, ஒரு பகுதியான மலையே சரிஞ்சு கீழே விழுந்துடுறது, லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிற அது மாதிரி மலையே சரிஞ்சு விழுந்து நமக்கு கெடுதல் பண்ணக்கூடும். அதனால் அந்த மலைகளாலையும் நல்லதே வரும், கெடுதல் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்படியாக இந்த விஷயங்கள் எதனாலையும் நமக்கு கெடுதல் வராது, எல்லாமே நமக்கு நல்லது தான் செய்யும், அவையெல்லாம் அடியவர்களுக்கு ரொம்ப நல்லனவே செய்யும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஓகே, இப்போ பத்தாம் பாட்டுக்கு போமா. கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன், மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால், புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கு மண்ணல் திருநீறு செம்மை திடமே, அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இது ஒரு முக்கியமான பாட்டு, இந்த பதியுமே முக்கியமான பதியும், அதில் இது ஒரு முக்கியமான பாட்டு. முதல் அடியில் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்ததை பற்றி சொல்கிறார். தேவார பாடல்களில் அங்கங்கே பல இடங்களில் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த வரலாற்றை பற்றி பேசுவார். ஏன்னா இது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வேணும்னு தவம் பண்ணுறான் காட்டில் போய். அவனுடைய தவத்தை கண்டு மெச்சி சிவபெருமான் ஒரு வேடன் மாதிரி உருவம் எடுத்துட்டு ஒரு வேட்டுவ உருவத்தில் வரார். கூட உமாதேவியாரும் ஒரு வேட்டுவீச்சியாக வரா. இப்படி இவர்கள்லாம் இவர் ரெண்டு பேரும் வர்றப்போ அங்கே ஒரு அசுரன் ஒரு பன்னி வடிவத்தில், காட்டு பன்னி வடிவத்தில் வந்து அர்ஜுனனை கொல்றதுக்கு வருவான். அப்போது சிவபெருமான் இந்த ஒரு வேட்டுவனாக வந்து அந்த பன்றி மேலே ஒரு அம்பு எய்வர். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சியில் அர்ஜுனனும் கண்ணு திறந்து பார்த்து பன்னி தாக்க வருதுன்னு பார்த்து அவனும் ஒரு அம்பு விடுவான் அந்த பன்னி மேலே. அந்த ரெண்டு அம்பு பன்னியை குத்தும், சிவபெருமான் விட்ட அம்பு பின்னாடி குத்தும், அர்ஜுனன் விட்ட அம்பு முன்னாடி குத்தும், அந்த பன்னி சேர்த்து விழுந்துடும். இப்போ ஆனால் அந்த வேடனுக்கும் அர்ஜுனனுக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்கும். இந்த வேடன் சொல்லுவான், நான் விரட்டின்னு நான் குறி வச்சுன்னு வர்ற பன்னி மேலே நீ எப்படி அம்பு விடலாம், நான் தானே விரட்டின்னு வந்தேன், அதை நான் தானே, அது என்னோடய உரிமை, நான் தான் அது தாக்கலாம், நீ எப்படி அது மேலே அம்பு விடலாம், மான பிரச்சனை இது. அர்ஜுன் சொன்னால் நான் தான் அது பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது. உடனே அர்ஜுன் அந்த வேடன் மேலே அம்பு விடுறான், வேடன் அர்ஜுன் மேலே அம்பு விடுறான். ஆனால் அர்ஜுனனால் அந்த வேடனை ஒன்றும் பண்ண முடியல. இதில் அர்ஜுனோட வில்லும் உடச்சிடுறார். அப்போ உடனே அர்ஜுனனும் அந்த வேடனும் மல்யுத்தம் பண்ணுறான். அப்போ அர்ஜுனன் கீழே போட்டு ஒரு அமுக்கமிக்கு அந்த வேடன் மேலே உட்காந்துட்டான். அர்ஜுனனுக்கு ரொம்ப அவமானமாக போய்டுறது. என்னடா இது, நான் எப்பேற்பட்ட ஒரு வீரன், என்ன ஒரு சாதாரண காட்டில் இருக்கிற ஒரு வேடன் வந்து இப்படி தோக்கடிச்சிட்டானே, எது என்ன இது, அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, அதே சமயத்தில் அவமானமாகவும் இருக்கே அப்படின்னு அவன் ரொம்ப இது பண்ணுறான். அப்போ சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்தி அவனுக்கு அருள் புரிஞ்சு பாசுபதாஸ்திரம்லாம் அருள் புரிஞ்சுட்டு போகிறார். அதனால் இறைவன் பல அடியார்களுக்கு அருள் புரியவர், காட்சி கொடுப்பார், அருள் புரியவர், சிவலோகத்துக்கெல்லாம் கொண்டு போவார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் எங்கேயாவது சிவபெருமான் ஒத்தனை கட்டி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயும் பார்க்க மாட்டோம். திருஞான சமுத்திரம் மடியில் உட்காந்து வச்சு பால் கொடுத்தா அம்பாள், அது ஒரு ஸ்பெஷல். ஆனால் இங்கே அர்ஜுனனை சிவபெருமான் கட்டி பிடிச்சி சண்டை போடுறார். சிவபெருமானுடைய திருமேனி தன் மேலே படுறதுக்கு அவன் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும், அதை பற்றி இது பண்ணி. அதனால் எல்லா பல பாடல்களில் அர்ஜுனோட பக்தியை மெச்சி, அர்ஜுனனுக்கு அருள் புரிஞ்சதை மெச்சி அங்கங்கே ரெஃபரன்ஸ் வரும். அது மாதிரி அதில் ஒரு ரெஃபரன்ஸ் இது, கொத்து அலர் குழலியோடு. இது உமாதேவியோடைய வர்ணனை. குழல் அப்படின்னா கூந்தல், குழலினா கூந்தலை உடையவள், கொத்து அலர்னா கொத்து கொத்தா பூ, அப்படி கொத்து கொத்தா பூவை தலையில் சொருகி இருக்கிற குழலை கூந்தலை உடைய உமாதேவி, அவளோட விசையர்க்கு நல்கு குணம் ஆய வேட விகிதம். அந்த விசையர்க்குன்னா விஜயனுக்குன்னு அர்த்தம், விஜயன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு நல்கு குணம், நல்குதல்னாக்க அருள் புரியறது, கொடுக்கறது, அருள் கொடுக்கறது, பாசுபதம் கொடுக்கறது, அப்படி நல்குகின்ற குணமாய வேட விகிரதம். குணமாயன குணத்தை உடைய அந்த அருள் பண்பு உடைய, அருள் பண்பு உடைய வேட விகிரதம். வேடம்னாக்க வேஷம்னு சம்ஸ்கிருத வார்த்தையில எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேடன் அப்படின்னு தமிழ் எடுத்துனாக்க ஹண்டர். அதனால இந்த வேட அப்படிப்பட்ட வேடனாகிய விகிர்தன் அப்படின்னு தமிழ் வர்த்தமா தமிழ்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வேடனான விகிர்தன், இது விகிர்தன்கிறது விக்ருதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழ் வடிவம். அதுக்கு மாறுபட்ட செயலினன் அப்படின்னு உரையில் கொடுப்பான். அதாவது இறைவனுடைய செயலுக்கு நம்ம சுலபத்தை ஏன் இப்படி செய்கிறான்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. இப்போ நம்ம மனிதர்களோ ஒரு மிருகமோ ஒரு செயல் செஞ்சதுன்னா அது ஏன் அந்த செயலை செஞ்சதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக அப்படி புரிஞ்சுக்க முடியாதபடி மனிதர்களில் சில பேர் செயல்படுவா, அவரெல்லாம் நம்ம பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி இறைவனுடைய செயல் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, அதனால அதை மாறுபட்ட செயலினன் அப்படின்னு பொருள் பண்ற மாதிரி விகிருதன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பான் தேவாரத்தில். அதனால இங்க உமாதேவி வேட்டு வச்சியா தலையில மலர்களை அணிந்து வர அவளோட சிவபெருமான் ஒரு வேடனா வரான், வந்து அர்ஜுனனோட விளையாட்டா சண்டை போட்டு அவனுக்கு அருள் புரிந்தார். அப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படிங்கிறது முதலடி. ரெண்டாவது அடி, அவன் தலையில என்னென்னலாம் அணிஞ்சிருக்கான்னு சொல்ற, மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து. சிவபெருமான் தலையில என்னென்னலாம் அணிஞ்சிருக்கான்னு சொல்ற, மத்தம்னா ஊமத்த மலர், முன்னாடி போன பாட்டில சலமகளோட இருக்குன்னு பார்த்தேன் இருக்கம்பூ, இங்க ஊமத்தம்பூ. ஊமத்தம்பூவும் மதியும் சந்திரனும் நாகம் பாம்பு, இது மூனையும் முடிமேல் அணிஞ்சு அவர் தன் தலைமேல் அணிஞ்சிருக்கிறார். அப்படி வந்து என் உளமே புகுந்தாதனால், அப்படிப்பட்ட சிவருமான் என்னுடைய உள்ளத்தில் விற்றிருக்கின்றான். அதனால புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு, இது ஒரு முக்கியமான ஃப்ரேஸ். இது புத்தரோடு அப்படின்னா பௌத்தர்களோடு அமனை சமணர்களை வாதில் அழிவிக்கும், வாதில் வெற்றி கொள்ளும் அண்ணல் திருநீரு. நம்ம சிவருமான தலைவனாய சிவருமான் இருக்கானே, அவனுடைய திருநீர் விபூதியானது பௌத்தர்களையும் சமணர்களையும் வாதத்துல வெல்லும். செம்மை திடமே, எல்லாம் நல்லதுதான் நடக்கும், நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். திடம்னாக்க நிச்சயம்னு அர்த்தம், அது சம்ஸ்கிருத திருடம் அப்படிமா நினைக்கிறேன், தமிழ்ல திடம்னு வரும். செம்மை திடமே நிச்சயம் அப்படிங்கிற, அத்தகு நல்ல நல்ல அது மாதிரி அந்த மாதிரி அப்படி அப்படி ரொம்ப ரொம்ப நல்லவை. இது இந்த பாட்டுல தீய விஷயம் ஒன்றும் சொல்லல, தீமை தரக்கூடிய விஷயம் எதுவும் சொல்லல இல்லையா. அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கார், இது வரைக்கும் இந்த முதல் 9 பாடல்கள்ல பல விஷயங்கள் சொல்லிருக்கார். இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மையே செய்யும், கவலைப்படாதீங்கன்னு திருநாவுக்கரசருக்கு சொல்லி நமக்கும் சொல்றார். அதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். 11 பாட்டுக்கு போவோம். தேனமர் பொழில்கோள் ஆலை விளை சன்னல் துண்ணி வள செம்பன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் உரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த திருக்கடைக்காப்புல அவர் எந்த ஊர்ல இந்த சிறுகாழில் அவதரித்த ஞான சம்பந்தனாகிய நான் இந்த ஊர்ல இருக்கிற இந்த சாமி மேல இந்த பதிகத்தை பாடியிருக்கேன், இதை பாடுற வாழ்க்கை இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். இந்த பதிகம் பொது பதிகம், எந்த ஊர் ஸ்தலத்து மேல இருக்கிற ஸ்தலத்தை பத்தியோ ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமியை பத்தியோ பாடல, பொதுவாக பாடப்பட்ட பதிகம். அதனால இதில் ஸ்தல குறிப்பு எதுவும் கிடையாது. அதனால முதல் 2 சீகாழியோட பெருமைகள்லாம் சொல்லி அந்த சீகாழியில் அவதரித்த திருஞான சம்பந்தனாகிய நான், 3 இந்த அடியவர்களுக்கு நாள்களும் கோள்களும் தீமை செய்யாதபடி காப்பாற்றுகின்ற பதிகமாகி இந்த பதிகத்தை பாடியிருக்கிறேன். இந்த பதிகத்தை பாடுறவர்களுக்கு 4 இந்த பதிகத்தை பாடுறவர்கள் சிவலோகத்தில் விற்றிருப்பார்கள். ஆணை நமதே, இட் இஸ் அவர் ஆர்டர் அப்படிங்கிறார், இட் இஸ் அவர் கமாண்ட் அப்படிங்கிறார். இது ரொம்ப அற்புதமான பிரயோகம். ஏன்னா இந்த ஆணை நமதேங்கிறது ஒரு அரசன் வந்து இது நம்மளுடைய ஆணை அப்படிங்கலாம், இது என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கட்டளைங்கிறோமே அரச கட்டளை அப்படிம்பால, இது அரசனது ஆணை அப்படிம்பா. அது மாதிரி ஆணை நமதே என்ன, திஸ் இஸ் அவர் ஆர்டர் அப்படிங்கிறார், கேரண்டி கொடுக்கிறார், இது என்னுடைய ரூல், என்னுடைய லா இதுதான், என்னுடைய கமாண்ட் இது அப்படிங்கிறார். அதனால கடவுள் அவருக்குள்ள இருந்து சிவன் உணர்த்துறான், சிவன் உணர்த்துறதுல பாடுறாரு அவர். அதனால ஆணை நமதேன்னா இறைவனுடைய வாக்கா நம்ம கருதி அப்படி எடுக்கணும். நம்ம கிடைச்ச தேவார பதியங்கள்ல சம்பந்தர் பதியங்கள்ல ஒரு 384 பதியங்கள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு 4 பதியங்கள்ல இந்த மாதிரி ஆணை நமதேங்கிற ஃப்ரேஸ் இருக்கு கடைக்காப்புல, அதுல ஒரு பதிகம் இது. இப்ப அர்த்தத்துக்கு போவோம். தேன் அமர் பொழில் கொள், அது ஒரு ஃப்ரேஸ். ஆலை விளை செந்தல், இது எப்படி பார்க்கணும்னாக்க, இந்த முதல் 2 சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தன் சொல்றார். அந்த முதல் அடி முழுக்க சீர்காழியோட வர்ணனை. 2 சொல்ற, நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன். நான்முகன் ஆதியாய, நான்முகனால ஏன்னா பிரம்மா வந்து இங்க வழிபட்டிருக்கார், நம்ம தோடுடி சிவன் பதியத்துல பார்த்துருக்கோம், பிரமாபுரம்னு அதுக்கு தான் பேர் வந்தது இல்லையா. அந்த 7 மலரான் முனைநாள் பணிந்தேத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மீவிய பெம்மானுவன் என்றே அப்படின்னு தோடுடி செவின் பதிகத்தில் வர்ற பாட்டில் வரும், முதல் பாட்டில் வர்ற ஃப்ரேஸ் அது இல்லையா. 7 மலரான் தாமரப்பூவில் இருக்கிற பெம்மா, 7 மலரான் முனைநாள் பணிந்தேத்த, முன்னொரு காலத்தில் இங்கே வந்து வழிபாடு செய்து அருள் பெற்றான், அதனால இந்த ஊருக்கு பிரம்மபுரம்னு பேர் வந்தது அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிறார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார். நான்முகன் ஆதியாய ஆதி காலத்தில் பிரம்மா வந்து வழிபட்டதுனால பிரம்மபுரம்னு இந்த ஊருக்கு பேரு. அந்த பிரம்மபுரத்தில் அவதரித்த மறைஞான ஞான முனிவர், மறைன வேதம், மறைஞான ஞான முனிவன்ங்கிற ரெண்டு தரம் ஞானம் சொல்றார். இது ஏன் ரெண்டு தரம் ஞானம் சொல்றாருன்னு விளக்கத்தில் கொடுக்குற. ஞானத்தில் இரு வகையாக பிரிக்கலாம், பல வகையாக பிரிக்கலாம், அதில் ப்ராட் கேட்டகரியாக பிரித்தா ரெண்டு வகை, அபரஞானம் பரஞானம்னு. இந்த அபரஞானம்னாக்க இந்த உலகத்தை பற்றினது நம்மளால் ஐம்பலன்காலால் உணரக்கூடியது, நம்மளால் ஆராய்ந்து சிந்தித்து உணரக்கூடியது, இது மாதிரி நம்மளால் அறியக்கூடியதெல்லாம் அபரஞானம். இந்த பரஞானம்ங்கிறது சிவஞானம், அது அது இறைவன் உருளால் உணர்வது. அந்த திருஞான சம்பந்தர் எப்போ அந்த ஞானப்பால் உண்டாரோ அம்பாள்கிட்டேருந்து, அப்போவே அவருக்கு அபரஞானம் பரஞானம் ரெண்டும் கைவிரப்பெற்றார் இப்போ அந்த அந்த இன்ஸ்டன்ட்லேயே. அதனால் இங்கே மறைஞான ஞான முனிவன் ரெண்டு தரம் ஞானத்தை போடுறார். இரு ஞானங்களும் இருக்குது, அபரஞானம் பரஞானம் ரெண்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கான்டெக்ஸ்டில். முனிவன் அப்படிங்கிற தன்னை, அப்போ அவருக்கு 7 வயசோ 8 வயசோ 9 வயசோ நமக்கு தெரியாது, ஆனால் அவர் தன்னை முனிவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். ஞானமுடைய முனிவனாகிய சம்பந்தனாகிய நான் அப்படிங்கிறார். முதலடியில் அது சோலைகள் இருக்குது, கரும்பு விளையிறது, நெல் விளையிறது, எங்கும் செல்வம் நிறைந்திருக்கு, அழகாக இருக்குது அப்படிங்கிறது அந்த முதலடிக்கு அர்த்தம். தேன் அமர் பொழில் கொள், அப்படின்னா தேன்னா தேனி, அமர்தல்னா விரும்புதல், பொழில்னா சோலை, தேனீக்கள் விரும்புகின்ற சோலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நிறைய பூக்கள்லாம் இருக்குது, தேன் இருக்குது, வண்டுகள்லாம் வந்து தேனீக்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்குது, விரும்பின்னு வர்றது அந்த சோலைக்கு. அதனால் நிறைய அழகான பூக்கள் நிறைந்த சோலைகள் இருக்குது. அப்படி தேனமர் பொழில் கொள் பிரமாபுரம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளே ஒரு இது பொருள் கொள்ளணும். அப்புறம் ஆலை விளை பிரமாபுரம், ஆலைனாக்க கரும்புன்னு அர்த்தம், ஆலைனா மில் அப்படின்னு நமக்கு பொதுவாக இந்த தமிழில் பிரயோகத்தில் இருக்குது, ஆனால் ஆலைனா கருப்பு ஆலையும்பா, இந்த கரும்பை போட்டு அதுலேருந்து சாறு பிழிஞ்சு வெள்ளம் காய்ச்சற அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஆலையும்பா. அதேமாதிரி ஆகு பெயர் மாதிரி ஆலைனா கரும்பையே குறிக்கும். அதனால் ஆலை விளை அப்படின்னா கரும்பு விளைகின்ற பிரமாபுரம். அப்புறம் சென்னல் துண்ணி வளர் பிரமாபுரம், சென்னல் துண்ணி வளர்னா சென்னல் அப்படின்னாக்க இந்த நெல்லில் பல வெரைட்டி உண்டு. இப்போ கூட நீங்கள் கடைகளெல்லாம் போனாக்க எனக்கு பொன்னி அரிசி வேணும், எனக்கு பாஸ்மதி அரிசி ஒன்று வேறு பேர்லாம் சொல்லி கேட்குறோம் கடைகளில். அது மாதிரி உயர்ந்த ரக நெல்லுக்கு செந்தல்னு பேர். அந்த காலத்தில் தேவார பெரிய புராண பல்கலாம் பார்க்கலாம், பெரிய புராணத்தில் எஸ்பெஷலி அறிவாள் தாய நாயனார் புராணத்தை படித்து பார்த்துருக்கோம், அதில் வரும். அவருக்கு வர செல்வம்லாம் போய் அவர் கூலி வேலை செய்வார் வயல், அடுத்தவர்களுடைய வயலெல்லாம் போய் அப்படி வேலை செய்கிறப்போ அவர் கார்நெல் கிடச்சா தன்னுடைய உணவுக்கும், செந்தல் கூலியாக கிடச்சா அது சுவாமியோட நைவேத்தியத்துக்கும் வச்சுருப்பார். கொஞ்ச நாள் ரெண்டும் கிடைக்கும். அப்புறம் சிவனோட திருவுருளால் அவருக்கு எங்கே போய் கூலி வேலை செஞ்சாலும் கொடுக்குற வாடெல்லாம் செந்தல்லே கொடுத்துட்டு இருந்தா அவருக்கு கூலியா. செந்தல்ல அவர் தான் சாப்பிட்றதில்ல, கோயிலில் நைவேத்தியத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருவார் அப்படி. அதனால அறிவாள் தாயனார் பட்னியாக கிடக்கார் பல நாள். அப்படி ஒரு நாள் போகிறப்போ பசி மயக்கத்து தள்ளாடி கீழே விழுந்துடுறார். அப்போ தான் இந்த இந்த சிவனுக்கு இந்த தொண்டு கூட செய்ய முடியல, நம்ம எதுக்கு உயிர் வாணும்னு தாங்க இடுப்பில் இருந்த அறிவாள் எடுத்து கழுத்தை வெட்டிக்க போகிறார். அப்போ சிவனுடைய கை வந்து அவரை பிடிச்சிட்டு கீழே செதறின மாவோடு நெல் எல்லாத்தையும் எடுத்து கடுக்கு முடுக்குனு கடிச்சு சாப்பிட்ற சத்தம்லாம் அவர் கேட்கும். அது அறிவாள் தாய நாயனார் புராணத்தில் நீங்கள் பெரிய புராணத்தில் பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, கார்நெல் செந்நெல் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி, குட் குவாலிட்டி ஹை குவாலிட்டி லோ குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க அரிசியில். இந்த செந்நெல்னா ஹை குவாலிட்டி ரைஸ். அப்படி செந்நெல்லானது துண்ணி வளருதல், துண்ணுதல்னா ரொம்ப நெருங்கி வளர்றது, டென்ஸாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? வயல்கள்லாம் ரொம்ப வளம் மிக்க வயல்கள், நெல் உயர்ந்த நெல் நன்னா விளையிறது அப்படின்னு அர்த்தம். சென்னல் துண்ணி வளர் பிரமாபுரம், அப்புறம் செம்பொன் எங்கும் நிகழ இருக்கின்ற பிரமாபுரம் அப்படின்னா செம்பொன் அப்படின்னாக்க பொன்ன தங்கம் தெரியும், அதனால செல்வ செழிப்பு இருக்கிற பிரமாபுரம். இவ்வளோலாம் இருக்கு இல்லையா, அங்கே சோலைகள் இருக்கு, கருப்பங்கழனி இருக்கு, கருப்பங்கழனி இருக்கு, நெல் வயல் இருக்கு, அப்படின்னா செல்வம் நன்னா இருக்கு அந்த ஊர்ல. செம்பொன் எங்கும் நிகழ அப்படி வளம் மிக்க சீர்காழி, அதில் அவதரித்த ஞானமுனிவனாய ஞான சம்பந்தன் மூணாவது அடியில் சொல்றார், தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய். தான் உருனா தானே வந்து அடைகின்ற சில விஷயங்கள் நம்ம செயலால் வந்து நமக்கு ஒரு கெடுதல் வரும் இல்லையா. நதியில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடினு இருக்கு, நான் என்னால் நீஞ்சி அந்த கரைக்கு போக முடியும், வீரத்தை காட்டுறேன் பாருன்னு ஒருத்தன் வேண்ட வெளியே போய் அந்த நதியில் விழுந்து நீச்சல் ஆரம்பிச்சு அந்த கரைக்கு போறேன்னு போயிட்டு பாதியில் நதியால் அடிச்சு செல்லப்பட்டான் வச்சுக்குவோம், அது இவனா போய் வெளியே தானே செய்த செயலால் வந்த கெடுதல் அவனுக்கு. ஆனால் இந்த நாள்களாலையும் கோள்களாலையும் வர்ற கடுமையாக கெடுதலானது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுவே நம்மளை வந்து பிடிச்சிக்கும். நம்ம ஒன்றும் பண்ணாட்டாலும் அது நம்மளை வந்து கெடுமை பண்ணும், கெடுதி பண்ணும். அதான் தான் உரு கோளும் நாளும், தானே வந்து அடைகின்ற உறுதல்னா அடைதல், தானே வந்து அடைகின்ற நாள்களாலையும் கோள்களாலையும் அந்த நாள்களும் கோள்களும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ண முறைசே, அவையெல்லாம் வந்து அடியாரை நலியாத வண்ணம் அப்படின்னு அந்த வந்த முன்னாடி எடுத்துக்கணும். இந்த மீட்டருக்காக அந்த வந்து கொஞ்சம் பின்னாடி வர்றது. இந்த அடியில தானூறு கோளும் நாளும் வந்து அடியாரை நலியாத வண்ணம், அடியாரை நலியாத வண்ணம்னா அடியவர்களை துன்புறுத்தாதபடி உரை செய்த பாடின ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. அப்படி செய்ததான இந்த சொல் மாலை அப்படின்னா பாமாலை, இந்த பதிகத்தை ஓதுகின்ற அடியவர்கள், இதை பாராயணம் பண்ற அடியவர்கள், பாடுகின்ற அடியவர்கள் வானில் அரசாழ்வர் அப்படின்னா சிவலோகத்துல விற்றிருப்பார்கள். ஆணை நமதே, இட் இஸ் அவர் கமாண்ட் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்து இந்த பதிகத்தை முடிக்கிறது. இதுதான் பதினாறாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஆனா சிவனோட வர்ணனையில பிலித்தோல் அணிந்திருப்பார் இடையில இல்லையா, அறையில பிலித்தோல் அணிந்திருப்பார், கழுத்துல பாம்பு மாலையா போட்டிருப்பார், திருநீர் அணிந்திருப்பார். இது கழுத்துக்கு கீழே வந்தாக்க இவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம வித்தியாசம் அதான் எல்லா தெய்வங்களும் பார்த்தோம்னா இப்ப திருமாலை வர்ணிக்கணும் வச்சுக்குவோம், அவருடைய வர்ணம் ஒண்ணு, அப்புறம் அவர் மற்றதெல்லாம் வந்து கைக்கு மேல இருக்கும், சங்கு சக்கரதாரி தாமரை கண்ணன் அப்படிதான் போகுமே ஒழிய கேசத்தை வர்ணிப்பா. அது மாதிரி உடம்புல வந்து வர்ணிக்கக்கூடியது அந்த முகம், அவருடைய இப்ப சிவனை நினைச்சோம்னா அவருடைய அந்த அந்த மாதிரி வர்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஒரு பக்கம். அதே மாதிரி சடைங்கிறது எல்லாத்துக்கும் சிம்பாலிசம் தானே, இந்த தூய்மையை குறிக்கிறது கங்கைம்பா, அப்புறம் சடைங்கிறது ஞானத்தை குறிக்கிறதும்பா, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது உண்டு. அதெல்லாம் அருட்செயல், கங்கையை தாங்கினது ஒரு அருட்செயல், சந்திரனை தாங்கிறது ஒரு அருட்செயல், அது மாதிரி அவன் ரொம்ப எல்லாருக்கும் அருள் புரிந்து காப்பான் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறார் அதெல்லாம். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம்தான், எல்லாத்துலேயும் அவர் வந்து இறைவனுடைய திருமுடியில் இருக்கிற அலங்க கோலங்களை பற்றி வர்ணிக்கிறார் அப்படின்னு பார்க்குறேன். அது நல்ல நல்ல கருத்தாக இருக்குது. எல்லாத்துலேயும் அவர் தலையில் அணிஞ்சிருக்கிறது மெயினாக சொல்கிறார். ஆனால் மற்ற விஷயங்களும் சொல்கிறார், விருஷப வாகனத்தை சொல்கிறாரு இல்லையா, ஒவ்வொரு பாட்டில் ஒன்று ஒரு அர்த்தநாரீஸ்வர கோலம், எல்லா பல பாடல்களில் உமாதேவியும் கூடவே இருப்பாள், அருட்சக்தி சிவமும் சக்தியும் அப்படின்னு அது சைவ சித்தாந்தத்தில் அதையும் சொல்லுவாள். அந்த உமாதேவி தான் சக்தி தான் நம்மளை சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு. அதனால் எல்லா பாட்டிலையும் அம்பாலும் இருப்பாள், விடை மடவாழ்தனோடு முடனாய் இல்லையா, அது மாதிரி பார்த்து பாடலாம் பார்த்தோன்னு பரநாரி பாகன் எல்லாத்தையும் அம்பா அர்த்தநாரீஸ்வர கோலமும் வரும். பதினோராம் பாட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பொருள் கொள்றதுக்கு, ஏன்னாக்க இந்த வார்த்தைகள் நமக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்கும். அதை மது அது மட்டும் இல்லாமல் அதை இப்படி இந்த பிரமாபுரத்தோடு இப்படி கொண்டு கூட்டின்டாக்க நமக்கு இந்த தெளிவாக புரியும். இந்த பத்தாம் பாட்டில் விசையர்க்கு அப்படிங்கிறது விஜயனுக்கு, விஜயன் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு இருக்கிற பல பேர்களில் ஒரு பேர், பார்த்தன் அர்ஜுனன் பல்குணன் அப்படின்னா பல பேர்கள் உண்டு, அதில் விஜயன்கிறது ஒரு பேர் அர்ஜுனனுக்கு. அதனால் விஜயனுக்கு நல்குகின்ற, அதனால் நேரடியாக அர்ஜுனனுக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்படியாக இதோட இந்த பதிகம் நிறைவுறுகிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான பதிகம், முன்னாடி சொன்னபடி இதை நம்ம நித்திய பாராயணத்துக்கு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.